SBS தமிழ்.
வணக்கம் ரேசல், வாய்ப்புக்கு நன்றி. எனக்கும் எஸ்பிஎஸ் தமிழுக்குமான தொடர்பு அப்படின்னு சொன்னால் ஒரு 10 வருஷ காலம்னு சொல்லலாம். வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் ஒரு மணி நேரமே ஒழித்த காலத்துலேருந்து வாரம் 4 முறையான பிறகு ஒரு நிகழ்ச்சியில் சில காலம் பங்கேற்பாளராக இருந்து இப்போ எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் நிகழ்ச்சி கேட்குற அளவுக்கு இந்த தொடர்பு வளர்ந்துருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்பிஎஸ் தமிழோட பங்கு என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவேன். அப்போல்லாம் தமிழ் வானொலி அப்படின்னு ஒன்றும் பெருசாக இல்லை. சினிமா பார்க்கலாம், சிடி வாங்கி பாட்டு கேட்கலாம். ஆனால் தமிழில் நம் வாழ்க்கைக்கு தேவையான தகவல் நமக்கு புரிகிற விதத்தில் சொல்கிறதுக்கு எஸ்பிஎஸ் மட்டும்தான் அப்போ இருந்தது. இப்போ என்ன மாதிரி புதுசாக புலம்பெயர்ந்து வந்தவங்களுக்கு, அப்புறம் இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு அவங்கவுங்க நாட்டை பற்றிய நடப்புகள், அப்புறம் ஆஸ்திரேலிய அரசியல், பொருளாதார நிகழ்வுகள், சமூக நிகழ்வுகள், அப்புறம் கலை சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே அந்த ஒரு மணி நேரத்தில் அடங்கிடும். அந்த ஜனரஞ்சகமான நிகழ்ச்சியை கேட்க எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு வானொலி முன்னாடி உட்காந்து கேட்டு முடிச்சு தான் அதுக்கப்புறம் நம்ம மீதி வேலை பார்க்குறதுங்கிற மாதிரிலாம் இருந்த காலம். அதெல்லாம் நல்ல நினைவில் ஞாபகம் இருக்குது. அந்த தேவையான தகவல் பராமரிப்பு அது வந்து எஸ்பிஎஸ் தமிழ் தொடர்றதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தகவல் சார்ந்த நிகழ்ச்சிகள், இன்ஃபர்மேட்டிவ் கான்டென்ட் எல்லாமே சிறப்பாகவே இருக்குது. அதை பற்றி நீங்கள் ரொம்பவே பெருமைப்பட்டுக்கலாம். குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஆஸ்திரேலிய அரசியல் அலசல்கள், அறிவியல் சார்ந்த விஷயங்கள், அதுவும் சத்யநாதன் அவர்களோட நிகழ்ச்சிகள், அப்புறம் பொருளாதார பிரச்சனைகள், சமீப காலமாக வீட்டு விலை சரிவு பற்றி, அப்புறம் கட்டிய வீடு வாங்கலாமா மனை வாங்கலாமா, இது மாதிரி கலந்துரையாடல்கள் தகவல்கள் இவையெல்லாம் எஸ்பிஎஸ் தமிழில் மட்டும்தான் கேட்க முடியுது. இதில் சிறப்பு என்னன்னா புலம்பெயர்ந்தவர்களோட கண்ணோட்டத்தில் நீங்கள் வந்து இந்த கருத்துக்கள் எல்லாம் வழங்குறதுனால இது எங்களை மாதிரி மக்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்குது. இது போல் ஆஸ்திரேலியா நாட்டில் வழங்கப்படும் சலுகைகள், சேவைகள், அப்புறம் உரிமைகள், கடமைகள், அப்புறம் இங்கே இருக்கிற சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவங்க பற்றிய தகவல்கள், இது எல்லாமே மிகுந்த சிறப்பான நிகழ்ச்சிகள், ரொம்ப உபயோகமான தகவல்கள். மற்ற எந்த ஊடகத்திலும் இவ்வளவு ஆழமாக தீர்க்கமாக எடுத்தாளப்படுறதா எனக்கு தெரியல. இதுதான் எஸ்பிஎஸ் தமிழோட பலம், அதுவே அதோட யூஎஸ்பி அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாட் இஸ் யுவர் யூனிக் செல்லிங் ப்ராப்பசிஷன், அதுதான் இது. ஆனால் வானொலி அப்படிங்கிறது வெறும் தகவல் பரிமாற்றம் மட்டும் இல்லை, அதில் பொழுதுபோக்கும் ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பிரிவில் எஸ்பிஎஸ் தமிழ் கொஞ்சம் பலவீனமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தை பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட விஷயங்களை ஒரே இடத்துல நம்மால் நுகர முடியுது. இப்போ என்ன மாதிரி பேருந்தில், ரயிலில் வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் இந்த மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டு இந்த செய்திகள் படிக்கிறது, அப்புறம் யூடியூப் காணொலியெல்லாம் பார்க்குறது, அப்புறம் பாட்டு கேட்குறது, இல்லை சினிமாவே பார்க்குறது, எல்லாமே ரொம்ப சகஜமாக ஆயிட்டு வருது. அப்படி இருக்கும்போது இது எதுலேயுமே கிடைக்காத சில விஷயம் இந்த தமிழ் வானொலி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. எல்லாம் பொத்தான் பொதுவாக எல்லா நிகழ்ச்சியும் மோசம் நான் சொல்ல வரல. சில நிகழ்ச்சிகள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்போ திருமூர்த்தி அவர்களோட சினிமா பாடல்கள் வரலாறு, அது வந்து நான் ரொம்பவே ரசித்து கேட்ட ஒரு நிகழ்ச்சி. ஆனால் என்னோடய வருத்தம் வந்து இந்த நேர்காணலில் கேட்கப்படும் கேள்விகள் எல்லாமே ஏற்கனவே பல ஊடகங்களில் கேட்டு அதை பற்றி எழுதி இல்லை நாங்கள் பார்த்து அது மாதிரி விஷயங்கள் தான் திரும்பி திரும்பி எஸ்பிஎஸ்கையும் வருது. எஸ்பிஎஸ் தமிழ் தவிர எந்த தமிழ் ஊடகமும் பார்க்காத கேட்காதவங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் ரசிக்கும்படியாக இருக்கலாம். ஆனால் எவ்வளவு நேயர்கள் அந்த வகை சார்ந்தவர்கள்னு எனக்கு தெரியல. இப்போ நேர்காணலில் உங்களை பற்றி சொல்லுங்களேன், எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க, ஆஸ்திரேலியா பற்றி என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப சலிப்பூட்டும் கேள்விகள். அதில் சில உரையாடல்கள் வந்து நான் குறிப்பிட்டு சொல்லணும். இப்போ திரைப்பட நடிகர் நாசர் அதை பற்றி அவரோட ஒரு இன்டர்வியூ, அது ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. அதே மாதிரி அந்த கர்நாடக இசை வித்தகர் டிஎம் கிருஷ்ணா அவர்களோட உரையாடல் கூட ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கூட ஏன் நம்மளை போல புலம்பெயர்ந்தவர்களின் கண்ணோட்டத்தில் அமைக்கக்கூடாது? அதாவது இப்போ தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா உலகெங்கும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகிற பட்சத்தில் தமிழ் சினிமாவோட பார்வை என்ன, நம்ம புலம்பெயர்ந்தவர்களை பற்றிய கண்ணோட்டம் என்ன, அது எப்படி பிரதிபலிக்கப்படுகிறது, அப்புறம் இங்கே திறமையாக இருக்கிறவங்க அதாவது இசைத்துறையிலையோ இல்லை நடனத்திலையோ அவங்களுக்கு வந்து இந்தியா, இலங்கை, மலேசியா போன்ற நாடுகளில் அங்கீகாரம் கிடைக்கிறதா, அவங்களால அங்கே போய் அவங்க திறமையை வெளிப்படுத்த முடியுதா, அதில் அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் பல கேள்விகள் வந்து அதுக்கு பதில் இன்னும் கொடுக்கலான்னு தோன்றது உங்கள் நிகழ்ச்சிகள் மூலமாக. அப்புறம் அடுத்து நிகழ்ச்சி வடிவம் பற்றி, இப்போ உங்களோட ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் வந்து பல பிரிவுகள் இருக்குது, அதில் வந்து செய்திகள் இருக்குது, அப்புறம் நேர்காணல்கள் இருக்குது, விவாதங்கள் இருக்குது, உரையாடல் இருக்குது, ஆனால் எல்லாமே ஒரே துணியில் இருக்குது ஒலிக்குது. இப்போ அந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒரு பிரிவுக்கும் இன்னொரு பிரிவுக்கும் ஆன வித்தியாசங்கிறது ஒரு சின்ன இசையும், அப்புறம் வந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ் வானொலி, ஆஸ்திரேலியா முழுதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் வானொலி, அந்த அறிவிப்பு மட்டும்தான். அதை தவிர எந்த வித்தியாசமுமே தொனியில் இல்லை, அதாவது டோனில், நான் சொல்கிறது ஆக்சென்ட்டோ இல்லை டயலெக்டோ இல்லை, நான் சொல்கிறது டோன், அது வந்து கொஞ்சம் மாற்றம் காமிக்கலாம் அப்படின்னு தோணுது. கொஞ்சம் நகைச்சுவையாக யதார்த்தமாக அட்லீஸ்ட் சில செக்மெண்ட்ஸ், சில பிரிவுகளாவது இருக்கலாம். உங்கள் வெப்சைட் பற்றியும் ஃபேஸ்புக் பேஜ் பற்றியும் சில குறிப்புகள், ரெண்டுமே ரொம்ப உபயோகமானவை தான். என்ன மாதிரி நேரம் ஒத்து வராதவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம், ஏன்னா எப்போ வேணால் கேட்டுக்கலாம். ஆனால் ஒரு நிகழ்ச்சியை கோர்வையாக கேட்க முடியும், ஆனால் சில பிரிவுகள் மட்டுமே கேட்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் அது வந்து அரசியல், பொருளாதாரம், பொழுதுபோக்கு அப்படி பிரிவுகளில் வகுக்கப்பட்டால் அது கொஞ்சம் சுலபமாக தேட முடியும். அந்த சர்ச் ஆப்ஷனில் நமக்கு வேணுங்கிற செய்தியை தேடி எடுக்க முடியும். ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒன்று கீழே ஒன்று வந்துட்டுருக்கேன் வழியை, ஒரு சர்ச் ஆப்ஷனில் தேடுற மாதிரி சில நிகழ்ச்சிகளாவது இருக்கலாம். இப்போ குடியுரிமை அது பற்றிய நிகழ்ச்சியோ, இல்லை புதுசாக குடியேறியவர்களுக்கான தகவல்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி, இதெல்லாம் எப்போவுமே உபயோகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் மேலே பின் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஒரு சர்ச் ஆப்ஷனில் போட்டு சில டேக்ஸ் போடுற மாதிரி, அது மாதிரி நீங்கள் பரிசீலிக்கலாம். அது மாதிரி எப்படி பண்ணலாங்கிறது. அப்புறம் அந்த FB பேஜை பற்றி எனக்கு சில சந்தேகம்னு சொல்லலாம். அது வந்து நீங்கள் எல்லா இடத்துலேருந்தும் திரட்டி நீங்கள் ஒரு தகவல் கொடுக்குறீங்க, அதாவது நாங்கள் ஆங்கிலத்தில் நியூஸ் அக்ரிகேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு வேலை அது. அந்த செய்திகள் வந்து எல்லா செய்திகளும் எங்கேருந்து வருதுன்னு தெரியறதில்ல, அதாவது உங்கள் SBS டிவிலேருந்து வர செய்திகள் வந்து தெரியுது, தெளிவாகவே தெரியுது. அதே மாதிரி சில விஷயங்கள், ஆஸ்திரேலியாவில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து எங்கேருந்து நீங்கள் அந்த தகவல் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இந்தியாவோ இலங்கையோ அந்த மாதிரி காணொளி இல்லை ஒலிக்கீற்று இதெல்லாம் வந்து எந்த ஊடகத்துலேருந்து வந்தது அப்படின்னு எனக்கு சில சமயத்தில் ஒரு சந்தேகம் உண்டு. இது ஏன் கேட்குறேன்னா, இப்போ நம்ம எந்த ஊடகமே நம்புகிற நிலைமையிலையும் நம்ம இல்லை, எல்லா ஊடகத்துக்கும் ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கிறதா நம்ம நம்புகிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இது வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம். அப்புறம் அந்த எத்திக்கல் இஷ்யூங்கிற பார்வையில் பார்த்தா கூட இது தெளிவுபடுத்தப்பட வேண்டிய விஷயம்தான், அதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். அதே மாதிரி ஆங்கிலத்திலேருந்து நீங்கள் தமிழில் மொழிபெயர்க்கும்போது கட்டாயமாக கூடுதல் கவனம் தேவை. சில சமயத்தில் ஆங்கில தலைப்பிற்கும் தமிழ் செய்திக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த மொழிபெயர்ப்பில் பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. SBS தமிழ் வானொலி இப்போதைக்கு ஆஸ்திரேலியா முழுதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் வானொலி அப்படிங்கிறது நீங்கள் பெருமையாக சொல்கிறீங்க. என்னோட விருப்பங்கிறது அதையும் தாண்டி ஆஸ்திரேலியாவில் வாழும் தமிழ் பேசுவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு கருவியாக நீங்கள் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். உங்களோட பணி சிறக்க என்னோட மேலும் மேலும் வாழ்த்துக்கள். உங்களோட குழுவிற்கும் நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.